நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் மணிவண்ணன். உக்ரைனின் கிழக்கு நகரான கிரெமடோர்ஸ்கில் அந்நாட்டு ராணுவத்தினர் மீது பிரிவினைவாதிகள் நடத்திய தாக்குதலில் 6 ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 30 தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அவர்களிடம் கிரெனேட் லான்ச்சர்கள் மற்றும் தானியங்கி துப்பாக்கிகள் வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது.
ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மோட்டார்களை அமெரிக்கா ராணுவ ரீதியான விண்வெளி ஏவல்களுக்கு பயன்படுத்துவதை இனி அனுமதிக்கப் போவதில்லை என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. யுக்ரைனில் தொடரும் நெருக்கடியை அடுத்து ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்திருக்கும் சமீபத்திய தடைகளுக்கு பதிலடியாக ரஷ்யா இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்று ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரி ரோகோசின் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாத குழுவான போக்கோ ஹாராமால் கடத்தப்பட்ட 200 பள்ளி மாணவிகளை விடுவிப்பது தொடர்பாக அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த தயாராக இருப்பதாக நைஜீரிய அரசு அறிவித்திருக்கிறது. போக்கோ ஹாராம் குழுவினரின் இந்த பிரச்சினையை தீர்ப்பதில் உண்மையாக இருப்பதாக இருந்தால் இந்த பிரச்சினை பற்றி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசால் அமைக்கப்பட்டிருக்கும் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போக்கோ ஹாராம் குழுவினர் தனது குழுவை அனுப்ப வேண்டும் என்று நைஜீரிய அதிபர் குட்லக் ஜோனத்தனால் நியமிக்கப்பட்டிருக்கும் நைஜீரிய அரசின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். நைஜீரிய அரசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமது குழுவின் உறுப்பினர்கள் சிலரை விடுவித்தால் இந்த பள்ளி மாணவிகள் சிலரை விடுவிக்க தாம் தயாராக இருப்பதாக போக்கோ ஹாராம் முன்பு தெரிவித்திருந்தது.
பிரிட்டிஷ் ராணுவத்தினர் ஈராக்கில் இழைத்ததாக கூறப்படும் துஷ்பிரயோகங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை பற்றி தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் ஒன்று பூர்வாங்க விசாரணை ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாக கூறியிருக்கிறது. இந்த நீதிமன்ற விசாரணை ஒன்றுக்கு பிரிட்டன் ஆளாவது இதுவே முதன்முறையாக இருக்கும். மனித உரிமை வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுநல ஆர்வலர்கள் குழு ஒன்று சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தினர் ஈராக்கில் செய்ததாக கூறப்படும் 400 மேற்பட்ட துஷ்பிரயோகங்கள் மற்றும் சட்டவிரோத கொலைகள் என்று கூறப்படும் சம்பவங்களுக்கான ஆதாரங்களை கொண்ட ஆவணங்களை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை வருகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சவுதி அரேபியா தனது பிராந்தியத்தின் பிரதான எதிரியான ஈரானுடனான தனது உறவை மேம்படுத்த விரும்புவதாக சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் சவுத் அல் பைசல் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரை தம் நாட்டுக்கு வரும்படி தாம் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமது அழைப்புக்கு இன்னமும் பதில் வரவில்லை என்றும் அவர் கூறினார். அந்த பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு நேரில் செல்ல விரும்புவதாக கடந்த ஆண்டு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்காக இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹுத் ஓல்மார்ட் அவர்களுக்கு இஸ்ரேலிய நீதிமன்றம் ஒன்று 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. ஊழலுக்காக தண்டிக்கப்படுகின்ற இஸ்ரேலின் முதலாவது முன்னாள் தலைவர் இவராவார். ஜெருசலேத்தில் நகர மேயராக இருந்தபோது ஹோலிலான் வீடமைப்பு திட்டத்துக்காக லஞ்சம் பெற்றதாக இந்த ஆண்டின் முற்பகுதியில் அவர் குற்றம் காணப்பட்டிருந்தார். ஏரியல் ஷெரோனுக்கு அடுத்ததாக 2006 பிரதமரான ஓல்மர்ட் அவர்கள் 2008 ராஜினாமா செய்தார். அவர் மேன்முறையீடு செய்வார் என்று அவரது வழக்கறிஞர் கூறியிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஜப்பானின் மக்கள் தொகை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதை தடுத்து நிறுத்தும்படியும் ஜப்பானின் மக்கள் தொகையின் அளவு 10 கோடிக்கும் கீழே போகாமல் பார்த்துக் கொள்ளும்படியும் ஜப்பானிய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் தற்போதைய மக்கள் தொகை 12.70 கோடி இருக்கிறது. ஜப்பானின் பிறப்பு விகிதம் தொடர்ந்தும் குறைவாகவே நீடிப்பதால் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் ஜப்பானின் மக்கள் தொகையின் அளவு 8.70 கோடி வீழ்ச்சி அடையும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்று தற்போது அரசால் நியமிக்கப்பட்டிருக்கும் குழு அறிவித்திருக்கிறது.
பாகிஸ்தானில் வழக்கறிஞர் ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்த 68 வழக்கறிஞர்கள் மீது போலீசார் மத நிந்தனை வழக்கு போட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கறிஞர்கள் அந்த மூத்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் கோஷங்களை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. மத நிந்தனை குற்றச்சாட்டுகள் பாகிஸ்தானில் சமீப காலமாக மிக அதிகமான அளவில் எழுப்பப்பட்டு வருவதாகவும் நாட்டின் கடுமையான மத நிந்தனை சட்டங்கள் சொந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.